إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في كلامه العزيز وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. صدق الله العلي العظيم. عن عمر رضي الله تعالى عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إنما الأعمال بالنيات. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் இர்து தூதர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி உத்தம சஹாபாக்கள் குடும்பத்தாரர்கள் கிளையார்கள் கியாமம் வரை வரக்கூடிய முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிகு ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற அல்லாஹுடைய மாளிகையில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹுடைய நல்லியார்களே, பெரியவர்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹை பயந்து நடந்து கொள்ளுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய குத்துபாவுடைய தலைப்பாக குர்பான் உதுஹியாவை பற்றி நாம் பேச நிற்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த உதுஹியாவுடைய கடமை எவ்வளவு முக்கியத்துவமானது, இந்த முக்கியமான கடமையை நாம் எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த அழகான இந்த கடமை அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காரணத்தின் மூலமாக நமக்கு இதனை விதியாக்கி இருக்கிறான். சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலம் அல்லாஹ் ஒரு சம்பவத்தை நிகழ வைத்து அதன் மூலம் இந்த சிறப்பான உதுஹியாவுடைய குர்பானுடைய கடமையை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், பிறை பத்து பெருநாளுடைய தினம், அதை அடுத்து வரக்கூடிய ஐயாமு தஷ்ரீக்னு சொல்லப்படக்கூடிய மூன்று தினங்களில் நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு அழகான ஒரு கடமைக்கு தான் உதுஹியா என்று சொல்கிறோம். ஆடு மாடு ஒட்டகை போன்ற பிராணிகளை அல்லாஹுக்காக வேண்டி அறுத்து அதனுடைய நன்மையை அல்லாஹ்விடம் பெற்றுக்கொள்வதே இதனுடைய முக்கியமான நோக்கமாகும். தனக்கு ஒரு பகுதியையும் ஏழைகளுக்கு ஏனைய பகுதிகளையும் பகிர்ந்தெடுத்து ஐயாமு அக்லின் வஷுருபின் என்று சொல்லப்பட்ட அந்த சந்தோஷமாக இருக்க வேண்டிய பெருநாள் தினத்தில் எல்லோரும் உண்டு கழிக்க வேண்டும் என்ற ஒரு ஹிக்மத்தும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே, இந்த உதுஹையாவுடைய கடமை சிறப்பான ஒரு கடமை, எல்லோருக்கும் எல்லோரும் செய்ய வேண்டும் என்று ஆர்வம் ஊட்டப்பட்ட ஒரு கடமை. ஹதீஸ் ஷரீஃபில் மிகவும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. சுனன் இப்னு மாஜா, இப்னு மாஜா என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபியவர்கள் சொன்னார்கள், மன் கான லஹு ஸஅதுன் வலம் யஸ்பஹ் ஃபலா யக்ரபன் முஸல்லானா அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். யாருக்கு உதுஹியா கொடுப்பதற்குரிய வசதி இருந்தும் யார் உதுஹியா கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் நாம் சொல்லக்கூடிய இடத்திற்கு வர வேண்டாம் என்று ஒரு எச்சரிக்கையை சொல்லியிருக்கிறார்கள். யாருக்கு வசதி இருக்கிறதோ அந்த வசதி இருந்தும் உதுஹியா கொடுக்காமல் யார் இந்த கடமையை நிறைவேற்றாமல் சோம்பேறிகளாக அல்லது பொடுப்போக்காக இருக்கிறார்களோ அவர்கள் நம்முடைய தொழுகை இடத்துக்கு வர வேண்டாம் என்ற ஒரு கட்டளையையும் ஒரு எச்சரிக்கையும் நபிவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமல். யாருக்கு வசதி இருக்கிறது ஒரு ஆடு கொடுப்பதற்கு ஒரு ஆடை கொடுங்கள், யாருக்கு ஒரு வசதி இருக்கிறது ஒரு மாட்டை கொடுங்கள், யாருக்கு வசதி இருக்கிறது ஒட்டகத்தை கொடுங்கள். ஒரு மாட்டை கொடுப்பதற்கு தனியாக வசதி இல்லையா, ஏழு பேர் சேர்ந்தாவது ஒரு மாட்டை கொடுங்கள்,
பத்து பேர் சேர்ந்தாவது ஒரு ஒட்டகத்தை கொடுங்கள் என்று ஆர்வம் ஊட்டப்பட்டிருக்கிறது. எனக்கு ஒரு மாட்டை கொடுக்க முடியாது, ஆனால் அந்த மாட்டில் ஏழில் ஒரு பகுதியை என்னால் சேர முடியும், என்னால் கொடுக்க முடியும் என்றால் நாம் ஏழு பேர் சேர்ந்து, குடும்பத்தில் ஏழு பேர் சேர்ந்து, நண்பர்கள் ஏழு பேர் சேர்ந்து, ஊர் ஜமாத்தார்கள் ஏழு பேர் சேர்ந்து ஒரு பிராணி எடுத்து உதவியாக கொடுப்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த அளவு தூரம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த நாளில் செய்யப்படக்கூடிய அமல்களில் அல்லாஹுக்கு மிக பிரியமான, மிக விருப்பமான ஒரு அமலாகவும் இந்த உதுஹியாவுடைய குர்பானுடைய அமல் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த சிறப்பான, இந்த உயர்வான இந்த உதுஹியாவுடைய கடமையை அல்லாஹுடைய அருளின் மூலமாக இந்த நாட்டில் காலம் காலமாக நாம் செய்து வந்திருக்கிறோம். முறையாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் சில சில தடங்கல்களுக்கு மத்தியிலும் இந்த உதுஹையாவுடைய இந்த குர்பானை நாம் அழகாக செய்து வந்திருக்கிறோம். தெரிந்த வரைக்கும் 300-400 வருடங்களாக டச்சுடைய காலத்திலிருந்து நம்முடைய முஸ்லிம்கள் இந்த கடமையை செய்து வந்திருக்கிறார்கள், அறிந்திருக்கிறார்கள், ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார்கள். சில சில தடங்கள் வந்திருக்கிறது, சில சில பிரச்சனைகள் சோதனைகள் வந்திருந்தாலும் இந்த உயர்வான ஒரு கடமையை முறையாக அழகாக செய்து வந்திருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே. ஆனால் சமீப காலமாக அறுவல் என்ற இந்த விடயத்திற்கு ஒரு பிரச்சனை கூடுதலாக பேசப்பட்டதின் காரணமாக சிலர் சற்று பின்வாங்கக்கூடிய ஒரு நிலைமையை நாம் அவதானிக்கிறோம். இவ்வளவு காலம் தொடராக அழகாக செய்து வந்தார்கள், ஆனால் சமீப காலத்தில் இந்த மாடு அறுப்பது சம்பந்தமான, அறுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் சூடுபிடித்ததின் காரணமாக விரும்பத்தகாத சில நிலைமைகள் ஏற்பட்டதினால பலரும் பலரையும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த சிறப்பான அமலை தற்போது நாட்டில் உள்ள நிலைமையை வைத்து நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் யோசித்தால் பலரும் பலவிதமான பதில்களை சொல்கிறார்கள். அந்த பதில்களை நாம் ஒட்டுமொத்தமாக நாம் ஆராய்ந்து பார்த்தால் சுமார் 4 விதமான முறைகளை மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது கடமை செய்யதான் ஓணும், நல்ல கடமை, நன்மையுள்ள கடமை, இதை செஞ்சா நிறைய பேருக்கு லாபம் இருக்குது, ஆனா நாட்டுல பிரச்சனையும் இருக்குது, இந்த பிரச்சனையெல்லாம் வச்சுக்கொண்டு எப்படியப்பா நாங்க இந்த கடமையை செய்யலாம் என்று மக்களுடைய பேச்சுக்களையும் மக்களுடைய கருத்துக்களையும் நேரடியாக இன்டர்நெட் மூலமாக, இன்னும் கருத்தரங்குகள் மூலமாக, ஏனைய புது சபைகள் விசேஷமான கூட்டங்களில் கதைக்கக்கூடிய கருத்துக்களை நாம் ஒட்டு சுருக்கத்தை பார்த்தால் 4 விதமான முறைகளில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முதலாவது சொல்கிறார்கள், இது நம்முடைய உரிமை, இது எங்களுக்கு அல்லாஹ் தந்த ரைட், இதை நாங்க செஞ்சுதான் ஆகணும், இது யாருக்கும் விட்டு கொடுக்க இயலாது, இதை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம், இதை நாங்க இப்படியாவது செய்வோம், யார் என்ன தடங்கள் கொண்டு வந்தாலும் செய்வோம் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் சில மக்கள். இரண்டாவது கூட்டம் சொல்கிறார்கள், ஏப்பா எங்களுக்கு பிரச்சனை, இந்த சுன்னத் முவக்கதா தானே, இது ஆர்வமூட்டப்பட்ட ஒரு சுன்னத் தானே, இதுக்காகவே நாங்க ஏன் பிரச்சனைப்பட்டுக் கொள்ளணும், நாங்க இதுல இருந்து ஒதுங்கி கொண்டு எவ்வளவு நல்ல நல்ல ப்ரொஜெக்ட் வேலைகள் எல்லாம் இருக்குது, அந்த வேலைகளை ஈடுபடுவோமே, இந்த மிருகம் வாங்கக்கூடிய பணத்துக்கு வேற பொருட்களை வாங்கி ஏழை மிஸ்கின்களுக்கு, பகீர்களுக்கு, மிஸ்கின்களுக்கு கொடுப்போமே என்று இதிலிருந்து ஒதுங்கக்கூடிய ஒரு கூட்டம், இதிலிருந்து ஒதுங்கிக் கொள்வோம், வேற வேலைகள் செய்வோம். இன்னும் சில மக்களுடைய கருத்து, மாட்டுலதான பிரச்சனை இருக்குது. மூணாவது கூட்டம் சொல்கிறாங்க, மாட்டுலதானப்பா பிரச்சனை இருக்குது, மாடு கொடுப்பாம நாங்க ஆடு கொடுப்போம், மாடை கொண்டு வந்தாதான், மாடு அறுக்க போனாதான் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, மாடு வாணாம், நாங்களாம் ஆடு கொடுப்போம், மாடு இந்த தடவை நாங்க ஒதுங்கிக் கொள்வோம் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது ஒரு சிறப்பு, ஆட்டை முன்னிறுத்தி நம்முடைய உதுஹையாவை குர்பானை கொடுப்போம் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். நான்காவது ஒரு கூட்டம் சொல்கிறார்கள், உள்நாட்டுலதான் பிரச்சனையா இருக்குது, நம்முடைய பணத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து இந்த சோமாலியா, இந்த எத்தியோப்பியால நிறைய ஏழை சகோதரர்கள் இருக்கிறாங்க, அந்த நாட்டுக்கு இந்த உதுஹையாவுடைய பணத்தை நாங்க சேர்த்து வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைப்போம், அங்கு இந்த கடமையை அவர்கள் செய்து அங்குள்ள பகீர்களுக்கும் மிஸ்கின்களுக்கும் இந்த மாமிசங்களை, இந்த அரசிகளை பங்கு வைக்கட்டும், உள்நாட்டுலதான பிரச்சனையாக இருக்குதுண்டி. இப்படி 4 விதமான கருத்துக்களை பலரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களை, நாங்க இதுல எந்த கருத்தை எடுக்கிறது? அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கு முதலாவது கருத்து தான் ஏற்றமான ஒரு கருத்து. அல்லாஹ் எங்களுக்கு இந்த நாட்டில் சில உரிமைகளை தந்திருக்கிறான், அந்த உரிமைகளை முறையோடு செய்வோம். நாங்க மாட்டை தாராளமாக இந்த நாட்டில் சட்ட ரீதியாக அறுப்பதற்கு அங்கீகாரம் தந்திருக்கிறது. அதை நாம் உபயோகித்து நமக்கு இருக்கக்கூடிய உரிமையை முறையாக செய்வோம். இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முறை. அதில் ஆட்டையும் செய்வோம், மாட்டையும் செய்வோம். இந்த நாட்டில் ஒட்டகம் இருந்தால் ஒட்டகத்தையும் செய்வோம். மாட்டை விட்டுட்டு இரண்டாவது கருத்தில் ஆட்டுக்கு வந்துடுவோம்டா, நாளைக்கு மாற்றி இருக்கக்கூடிய பிரச்சனை ஆட்டுக்கும் வந்துவிடும். யாருக்கு ஆடு கொடுக்க விரும்புகிறார்களோ தாராளம் கொடுக்கலாம், யாரு மாடு கொடுக்க விரும்புகிறார்களோ தாராளம் மாட்டையும் கொடுக்கலாம். இல்லை, மாடு கொடுக்க கூடாது, ஆடுதான் கொடுக்க வேண்டும், மாடு கொடுத்தால் பிரச்சனை இல்லை என்று சொன்னால் நாளை மாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஆட்டிற்கும் வந்துவிடும். நீங்கள் ஆட்டிற்கும் மிருகவதை செய்கிறீர்கள், ஆட்டிற்கும் நோவினை செய்கிறீர்கள், அதையும் இழுத்து கொண்டு போகிறீர்கள், 10 ஆட்டுக்கு போமிட்டு விட்டு 20 ஆட்டை ஏற்றி வருகிறீர்கள், இதுவும் தடை என்று மாட்டையும் ஆட்டையும் முழுமையாக தடை செய்து விடுவார்கள். அதனால் கண்ணியமானவர்களே, ஆடும் கொடுக்கலாம், மாடும் கொடுக்கலாம். இந்த கொடுக்கக்கூடிய விஷயங்களில் நாம் முறையாக கொடுக்கலாம். இந்த முறை ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். நானும் நீங்களும் கவனத்தில் எடுக்க வேண்டிய விஷயம். எல்லோரும் அறுக்கிறோம், எல்லோரும் உதவியா கொடுக்கிறோம், அல்லாஹ்விடம் நன்மையை எதிர்பார்க்கிறோம். ஆனால் கவனிக்க வேண்டிய இடம் ஒழுக்கம். இந்த பிராணியை நாம் அறுப்பதற்காக வேண்டி கொண்டு வரக்கூடிய நேரம், இந்த பிராணியோடு என்ன முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒழுக்கம் இஸ்லாம் மிக ஆழமாக பேசியிருக்கிறது. மிருக வதை என்பதை இஸ்லாம் மிக கண்டித்திருக்கிறது. உலகத்தில் 2000க்கும் மேற்பட்ட மிருக வதையை எதிர்க்கக்கூடிய சங்கங்கள், அமைப்புகள், இயக்கங்கள் உலகளாவிய மட்டத்தில் இருக்கிறது. 500 இயக்கங்களை சேர்ந்து ஒரு தலைமையகத்தை கொண்ட, யூகேயை அடிப்படையாக கொண்ட, இங்கிலாந்தை அடிப்படையாக கொண்ட மிருக வதையை தடுக்கக்கூடிய ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அந்த சட்டங்களையும் அந்த ஆக்டுகளையும் எடுத்து நாங்க பார்த்தால் குர்ஆன் ஹதீஸ்ல எவ்வளவு தூரம் அந்த சட்ட திட்டங்கள் சொல்லியிருக்கதோ அதுக்கு முன்னால காட்டூசும் புறாது. குர்ஆனும் ஹதீஸும் மிக அழகாக, மிக அழகாக குர்ஆனில் ஹதீஸில் மிருகத்திற்கு என்ன உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விடயம் ரொம்ப தெளிவாக பேசப்பட்டிருக்கிறது. குர்ஆனை எடுத்து பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், சூரத்துல் பக்கரா, சூரத்துல் அன்ஆம், சூரத்துல் நஹ்ல், சூரத்துல் நம்ல், சூரத்துல் அங்கபூத், சூரத்துல் ஃபீல், சூரத்துல் ஆதியாத், எறும்புடைய சூரா, தேனியுடைய சூரா, சிலந்தியுடைய சூரா, மாட்டுடைய சூரா என்று அல்லாஹ் சில பிராணிகளுடைய பெயரில் சூராக்களை வைத்திருக்கிறான். பிராணிகளோடு எந்த பிராணியை சாப்பிட வேண்டும், சாப்பிடக்கூடாது என்று சூரத்துல் மாயிதாவில் 3வது வசனத்தில் தெளிவாக பேசியிருக்கிறான். கண்ணியமானவர்களே, அடிப்பட்ட பிராணியை சாப்பிடக்கூடாது, கழுத்து நெறிப்பட்ட பிராணியை சாப்பிடக்கூடாது, இன்னொரு பிராணி கொம்பின் மூலமாக குத்தப்பட்ட பிராணியை சாப்பிடக்கூடாது, இன்னொரு பிராணி கடித்திருக்கிறது, அந்த கடித்து இறந்த பிராணியை சாப்பிடக்கூடாது என்று அல்லாஹ் குர்ஆனில் மிக அழகாக விரிவாக பேசியிருக்கிறான். சூரத்துல் மாயிதாவை எடுத்து பாருங்கள். இந்த காலத்தில் இருக்கக்கூடிய சயின்ஸ் ரீதியாக, விஞ்ஞான ரீதியாக, ஆழமாக இந்த அறுவை ரீதியாக பேசப்படக்கூடிய ஒரு ஆயத்தில் இந்த ஒரு ஆயத்தும் இருக்கிறது. حُرِّمَتْ عَلَيْكُمُ الْمَيْتَةُ وَالدَّمُ وَلَحْمُ الْخِنْزِيرِ وَمَا أُهِلَّ لِغَيْرِ اللَّهِ بِهِ وَالْمُنْخَنِقَةُ وَالْمَوْقُوذَةُ وَالْمُتَرَدِّيَةُ وَالنَّطِيحَةُ وَمَا أَكَلَ السَّبُعُ إِنْرِ. الله எட்டு விஷயங்களை சொன்ன இந்த விடயம் இன்று விஞ்ஞான ரீதியாக ஆராயப்படக்கூடிய ஒரு வசனமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமையில் ஒழுக்கத்தை தான் நாம் கூடுதலாக பேச வேண்டிய கடமைப்பாட்டில் இருக்கிறோம். எல்லாரும் கொடுக்கிறோம், நன்மையை விளங்கி இருக்கிறோம். ஆனா எங்கட ஒழுக்கத்தில் ஏற்படக்கூடிய தவறுகள் தான் எங்கட உரிமைகள் பறிபோகக்கூடிய நிலைமை கொண்டு பண்ணுகிறது. எங்களில் ஏற்படக்கூடிய சில சில தவறுகள், சின்ன தவறுகள், ஒழுக்கத்தில் ஏற்படக்கூடிய தவறுகள், நடத்தையில் ஏற்படக்கூடிய தவறுகள் நம்முடைய உரிமையை பறிக்கொடுக்கக்கூடிய நிலைமை உண்டாகிறது. அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே, இந்த சிறப்பான ஒரு கடமையை நாட்டில் உள்ள நிலைமையை கவனத்தில் கொண்டு, நாட்டில் உள்ள சட்டத்திட்டங்களையும் கவனத்தில் கொண்டு நாங்கள் எப்படி இந்த குர்பானை நிறைவேற்றலாம் என்பதை பார்ப்போம். கண்ணியமானவர்களே, பொதுவாக எங்கட சட்டங்களை எடுத்து பார்த்தால், தொழுகைய, நோன்ப, ஜகாச்ச, ஹஜ் எடுத்து பார்த்தால், ஏதோ ஒரு முறையில் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட், ஏதோ ஒரு அமைச்சு, ஏதோ ஒரு மினிஸ்ட்ரி சம்பந்தப்படுகிறது. நாங்க ஹஜ்ஜுக்கு போகணுமா, அதுக்கு என்று சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் செய்து வைத்திருக்கிறாங்க. அதன் மூலமாகத்தான் நம்முடைய அந்த விடயங்களை மேற்கொள்ள வேண்டும். ஜகாத் இருக்கதா, பணத்தை டிபாசிட் பண்றதாக இருந்தாலும் அதுக்குன்னு சில சட்ட திட்டங்கள் இருக்குது. நாங்க சொல்லணுமா, அதுக்குன்னு பள்ளி கட்ட வேண்டும், பள்ளி கட்டுவதற்கு என்று நாட்டில் சில சட்ட திட்டங்கள் இருக்குது. இது போன்றுதான் நண்பர்களே, உதவியா கொடுக்கணுமா, குர்பான் செய்யணுமா, இதுக்குண்டும் நாட்டில சில சட்ட திட்டங்கள், வரையறைகள், ஒழுக்கங்கள் சொல்லி தரப்பட்டிருக்கு. இந்த ஒழுக்கங்களையும் சட்ட திட்டங்களையும் நாங்கள் எடுத்து படிச்சு பார்ப்போம்டா, அதுக்கு இஸ்லாத்துக்கு மாற்றமான ஒரு கருத்து சொல்லப்பட்டது கிடையாது. சுமார் 5 மினிஸ்ட்ரிகள் சம்பந்தப்படக்கூடிய ஒரு கடமை தான் இந்த குர்பானுடைய கடமை. லைஃப் ஸ்டாக் மினிஸ்ட்ரி, கால்நடை சம்பந்தப்பட்ட ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது. இந்த மினிஸ்ட்ரி, இந்த அமைச்சு முழுமையாக பார்க்கிறது ஆரோக்கியமான முறையில் ஒரு பிராணி எப்படி இருக்கணும் என்பதற்குண்டான எல்லா விதமான யாப்புகளையும் சட்ட திட்டங்களையும் வகுக்கக்கூடிய எழுதக்கூடிய ஒரு அமைச்சு, கால்நடை அமைச்சு, கால்நடை அபிவிருத்தி இது போன்ற டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி இருக்கிறது. இவர்கள் சொல்லுவார்கள், இந்த பிராணி இப்படி இருக்கணும், இந்த முறையில் இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், இதுக்கு இந்த நோய் வரக்கூடாது, இதுக்கு தீனி இப்படிதான் கொடுக்கப்படணும், இந்த சூழலில் தான் வளர்க்கப்படணும் என்ற விதமான பலவிதமான முறைகள் இந்த அமைச்சின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சுருக்கம், பிராணி ஆரோக்கியமாக நோயில்லாததாக இருக்கணும், இதுதான் அறுவைக்காக வேண்டி உணவுக்காக வேண்டி பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறது. என்னோட உதுஹையாவுடைய கடமை எடுத்து பாருங்கள், இந்த மினிஸ்ட்ரியும் இஸ்லாமும் என்ன சொல்கிறது. உதுஹையாவுடைய கடமை எடுத்து பாருங்க, கண் குருடு, காது அறுக்கப்பட்ட, மூக்கு அறுக்கப்பட்ட, வால் அறுப்பட்ட, நொண்டி, இது போன்ற பிராணிகளை உதுஹையாவுக்காக எடுப்பதை இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. ஆரோக்கியமான ஒரு பிராணியை உதுஹையா கொடுங்கள் என்றுதான் இஸ்லாமும் சொல்லியிருக்கிறது. அப்ப உதுஹையா கொடுக்கணும் என்ற ஒரு ஒரு குருட்டு பிராணியையோ அல்லது நொண்டி பிராணியையோ அல்லது தாயங்கள் உள்ள ஒரு பிராணியையோ உதுஹையாவுக்காக வேண்டி நாம் கொடுக்க முன் வரக்கூடாது. கண்ணியமாக பிராணி ஆரோக்கியமாக இருந்ததுடன் இன்னொரு மினிஸ்ட்ரி சம்பந்தப்படுகிறது. பிராணி ஆரோக்கியம் அந்த டிபார்ட்மெண்ட் சொல்லிருக்கிறது கூடும் என்றால் அடுத்த மினிஸ்ட்ரி தான் கண்ணியமானவர்களே, டிரான்ஸ்போர்டேஷன் மினிஸ்ட்ரி, போக்குவரத்து அமைச்சோடு சம்பந்தப்படக்கூடிய ஒரு அமைச்சு. ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏரியா, ஒரு நிர்வாகத்துடைய பகுதியிலிருந்து இன்னொரு நிர்வாகத்துடைய பகுதிக்கு ஒரு பிராணியை கொண்டு வருவதற்காக வேண்டி ஒரு போக்குவரத்தில் ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த முறையோடு தான் ஒரு பிராணியை டிரான்ஸ்போர்ட் பண்ண வேண்டும். இந்த அமைச்சு சில சட்ட திட்டங்களை போட்டிருக்கிறது. இதன் சுருக்கம், இந்த பிராணிக்கு எந்த விதமான நோயினையும் உண்டாக கூடாது. டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நேரம், மிருகத்தை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரக்கூடிய நேரம், பிராணிக்கு நோவினை இல்லாமல், அதுக்கு வருத்தங்களை கொடுக்காமல் அந்த பிராணியை டிரான்ஸ்போர்ட் பண்ண வேண்டும், கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய, அந்த மினிஸ்ட்ரியுடைய ஒரு ஒரு தேவையாக இருக்கிறது. இந்த பகுதியில் கண்ணியமானவர்களே, இஸ்லாம் பேசிய அளவு எந்த ஒரு ஆக்டும் பேசியது கிடையாது. ஒரு பிராணியுடைய விஷயத்தை பற்றி இஸ்லாம் சொல்லும் பொழுது, இந்த பிராணியை நாங்கள் உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறோம், ஆனா இந்த இது ஒரு பிராணி, இதற்கும் உயிர் இருக்குது, உயிரையும் மதிக்க வேண்டும், அந்த பிராணிக்கு உயிர் இருப்பது போன்று அதன் உணர்வையும் மதிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த இடத்துல தான் நாங்கள் கோட்டை விட்டு இருக்கிறோம். அல்லாஹ் அறுக்க சொல்லிட்டா எப்படியும் அறுத்துடுவோம், யார் என்ன கேட்க போறாங்க, சாப்பிட்டுதானே போறோம். கண்ணியமானவர்களே, எங்களுக்கும் அந்த பிராணிக்கும் வித்தியாசம், அந்த பிராணி எங்களுக்கு கீழே இருக்குது, எங்களோட கண்ட்ரோல் இருக்குது, அதுவும் உசுறு தான், அதுக்கும் உணர்வு இருக்குது, அதுவும் குழந்தைகளை பெறுது, அதுக்கும் குட்டிகள் இருக்குது, அதுவும் சாப்பிடுது, அதுக்கும் கவலை துக்கம் துன்பம் இருக்குது, அதுக்கும் உணர்வுகள் ஆச்சரணம் உண்டு இருக்குது, அதுக்கும் அல்லாஹ் உணர்வுகளை வைத்திருக்கிறான். இஸ்லாம் எந்த அளவு தூரம் பேசியிருக்குதுண்டா, அந்த உயிரையும் மதியுங்க, அந்த உணர்வையும் மதியுங்க. இந்த ஹதீஸ் அடிப்படையான ஒரு ஹதீஸ் கண்ணியமானவர்களே. மிருகத்துடைய விஷயத்தில் பேசப்படக்கூடிய நேரம் மிக அடிப்படையான, மிக முக்கியமான ஒரு ஹதீஸ். இன்னல்லாஹ கதபல் இஹ்ஸான அலா குல்லி ஷைன், அல்லாஹ் எல்லா விடயங்களின் மீதும் உபகாரத்தை கடமையாக்கி வைத்திருக்கிறான். அன்பை, கருணையை, இரக்கத்தை, மிருதுவை அல்லாஹ் கடமையாக்கி வைத்திருக்கிறான். நீங்க ஒரு பிராணியை கொலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் தேவை ஏற்பட்டால் கொலை செய்யும் பொழுது ரொம்ப அழகா கொலை செய்யுங்கள். கண்ணியமானவர்களே, கொஞ்சம் அவதானமாக கேளுங்கள். மிக முக்கியமான ஒரு பகுதி, கொலை செய்யணும் வந்தா எப்படி அழகாக கொலை செய்யறது? இஸ்லாம் சொல்லுது, கொலை செய்ய வேண்டி வந்தா ரொம்ப அழகாக கொலை செய்யுங்கள். எப்படி அப்ப அழகாக கொலை செய்யறது? சுபஹானல்லாஹ், உலமாக்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். ஒரு பிராணியை கொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு இருக்குது, ஒரு பிராணியை கொல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்குது, ஒரு நிலைமை சூழ்நிலை ஏற்பட்டு இருக்குதுண்டா, அந்த பிராணியை கொல்லணும், அந்த பிராணியை நோகடிக்காம சித்திரவதை செய்யாம. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு பாம்பை அடிப்பதற்கு ஒரு தேவை ஏற்பட்டு இருக்குது, அந்த பாம்பை ஒரே அடியில அடிச்சு சாகடிக்கணுமே தவிர அந்த பாம்பை நோவினை செய்து அந்த பாம்போட விளையாடி அதற்கு நோவினை சித்திரவதைகள் செய்து அந்த பிராணியை கொலை செய்ய முடியாது. கொலை செய்யணுமா? ஒரே அடியில் அதை கொலை செய்ய வேண்டும். நம்மள ஒரு பழக்கம் இருக்குது, இந்த எலி அடிக்கிற பழக்கம். எலிய கூண்டுல வச்சு பிடிச்சிட்டோம்டா, அதுக்கு நோவினை செஞ்ச பொறுதான் சா அடிக்கிறது, அதுக்கு சுடு தண்ணி ஊத்தணுமா, அதை சிறார்களை வச்சு விளையாடணுமா? அந்த எலியை நோவினை செய்துதான் நாங்க கொள்றோம். கொல்லணுமா? அழகாக கொல்லணும். அது உசுறுதான், அதுக்கு உணர்வு இருக்குது, அந்த உணர்வோட விளையாட முடியாது. அந்த உணர்வை மதிச்சு அதோட நடந்து கொள்ளணும். கண்ணியமானவர்களே, எந்த ஒரு பிராணிக்கும் நோவினை ஏற்படுத்த கூடாது. அதுல உள ரீதியான விஷயத்தையும் இஸ்லாம் ஆழமாக பேசியிருக்கிறது. ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதையோரமாக போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதர் ஒரு ஆட்டை கடத்தி கட்டே அந்த பிராணிக்கு முன்னால் தீட்டிக் கொண்டிருந்தார். நபியும் அந்த மனிதரை பார்த்து கேட்டாங்க, ஹல் துரீது அன் துமீதஹா மைத்ததீன், ஏவாப்பா இதுக்கு ரெண்டு நீ மூத்த கொடுக்கறாய், ஏன் ரெண்டு தடவை இதுக்கு நீ மூத்த கொடுக்கறாய், நீ அறுப்பதற்கு முன்னால் அதன் முன்னால் கத்திய தீட்ட போக்களையே அந்த பிராணி ஆல்ரெடி செத்துட்டு அது மரணிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ செத்ததான் அறுக்க போறாய், காரணம் அந்த பிராணிக்கு முன்னால் நீ கத்திய தீட்டினா அது உல ரீதியாக பாதிக்கப்படும், என்ன கொல்ல போறான் ஒரு நிலைமை உண்டாகும், அது இறந்ததற்கு சமன், அதுக்கு பின்னால் ஏப்பா நீ அறுக்க போறாய் என்று உள்ள ரீதியான விடயத்திலும் ஆர்வம் மூட்டப்பட்டு கவனிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட மார்க்கம். கண்ணியமானவர்களே, அதனால் இது ஒரு ஆழமான ஒரு பகுதி. அனிமல் ரைட்ஸ், மிருக காரூணியம், இஸ்லாம் பேசியது போன்று எந்த மார்க்கமோ, எந்த மதமோ, எந்த கோட்பாடோ, எந்த சட்ட திட்டங்களோ, எந்த ஆக்டோ பேசியது கிடையாது. இது ஒரு நீண்ட தலைப்பு, இது விரிவாக பேசலாம். கண்ணியமானவர்களே, சட்டம் சொல்லுது நீங்க ஒரு போக்குவரத்துல கொண்டு வரக்கூடிய நேரம் அந்த மிருகத்துக்கு நோவினை இல்லாம இருக்கணும். இந்த லொரியில இத்தனை பிராணி தான் போடணும்னு சொல்லப்பட்டிருக்குதுண்டா, அந்த பிராணிக்கு நோவினை இல்லாம கொண்டு வருவதுதான் அது நோக்கம். அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே, இங்க போக்குவரத்து அமைச்சிலையும் சம்பந்தப்பட்டிருக்குது. ஹெல்த் மினிஸ்ட்ரி மூணாவது சம்பந்தப்படக்கூடிய அமைச்சு, வெட்டினரி டாக்டர்ஸ்மா இருக்கிறாங்க, மிருக வைத்தியர், பிஹெச்ஐ பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்பெக்டர், இவர் மிருகத்துடைய மாமிசம் இது சாப்பிடுவதற்கு தகுதியா இல்லையான்னு பார்ப்பதற்காக வேண்டி ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்குது. வெட்டினரி டாக்டர் இவர்கள் அந்த அரைச்ச பார்த்து உறுதிப்படுத்திக் கொள்வார்கள், இது சாப்பிடலாம். கனிமானவர்களே, இந்த பகுதியிலையும் அவர்கள் சுகாதார அமைச்சு சம்பந்தப்படுது. எங்கடையும் இஸ்லாம் அழகாக சொல்லியிருக்குது, ரத்தத்தை சாப்பிடக்கூடாது, பன்றிய சாப்பிடக்கூடாது, குத்த கொம்பால குத்தப்பட்டதை சாப்பிடக்கூடாது, கழுத்து நெறித்து கொல்லப்பட்டதை சாப்பிடக்கூடாது, மலையிலிருந்து உருண்டு விழுந்திருக்குது, மேலிருந்து உருண்டு விழுந்திருக்குது, இதையும் சாப்பிடக்கூடாது. காரணம், இதில் இறைச்சி உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு தகுதியில்லை, இது உங்களோட ஆரோக்கியத்துக்கு நல்லமல்ல என்பதை கவனித்து இஸ்லாம் எங்களுக்கு சாப்பிட வேண்டாம் என்றும் சொல்லியிருக்குது. அந்த அடிப்படையில் கண்ணியமார்களே, எங்கள இறைச்சிலையும் நாங்கள் சுகாதாரத்தை பேணணும். குர்பான் கொடுக்கிறோம் தானே, எப்படி அரைச்சு எப்படி பேக் பண்ணினா என்ன என்பதை நாம் நினைக்காமல் முறையாக நாம் கொடுக்கக்கூடிய இறைச்சி பார்சல் அது ஆரோக்கியமுள்ள இறைச்சியாக போய் சேரணும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ளணும். கண்ணியமானவர்களே, நான்காவது ஒரு அமைச்சு தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட். பாதுகாப்பு அமைச்சோடு சம்பந்தப்படக்கூடிய ஒன்று. நாங்க வியாபாரத்துக்காக ஒரு பிராணிய வாங்குறோம், அதுக்கு வவுச்சர் இருக்கணும், அது டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பெர்மிட் இருக்கணும், அறுக்கக்கூடிய இடத்துக்கு பெர்மிட் இருக்கணும், அனுமதி இருக்கணும். முறையாக செய்யறார்களா இல்லையான்னு பார்ப்பதற்காக வேண்டி ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இதனை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஐந்தாவது ஒரு மினிஸ்டர் கண்ணியமானவர்களே, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைச்சு சூழல் மாசடையாம இருப்பதற்காக வேண்டி உள்ள அமைச்சு இருக்குது. அதுதான் நாங்க இந்த உதகையாவுடைய கழிவுகளை பொது இடங்கள்ல பொது குப்பையில போட்டோம்னா அதுல வரக்கூடிய துர்நாற்றம், அதுல வரக்கூடிய கழிவுகளுடைய வரக்கூடிய எல்லா விதமான விஷயங்களுக்கும் நாம் தான் பொறுப்பு சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கிறோம். சூழலை மாசுபடுத்த கூடாது. இஸ்லாம் சூழலை பற்றி அதிகம் பேசி இருக்கிறது. ஒரு ஹதீஸை மட்டும் சொல்கிறேன். நபி அவர்கள் ரெண்டு பேரை சபித்திருக்கிறார்கள். சூழலை மாசுபடுத்துற இடத்தை நாசமாக்குற ரெண்டு பேரை சபிச்சிருக்கிறாங்க. முதலாவது நபர் பழம் தரக்கூடிய மரத்துக்கு கீழால யாரு மலம் சலம் கழிக்கிறார்களோ இவன் நாசமாகட்டும்னு பதுவா செஞ்சிருக்கிறான். ரெண்டு பேருக்கு பதுவா இருக்குது. முதலாமவர் பழம் தரக்கூடிய மரத்துக்கு கீழால மலம் சலம் கழிக்கக்கூடியவர். இரண்டாவது நபர் போற வார வழியில மக்கள் போற வார வழியில யார் மலம் சலம் கழிக்கிறார்களோ இவர்களுக்கும் லானத் பதுவா செய்யப்பட்டிருக்குது. ரெண்டு பேருக்கும் பதுவாக்குரிய காரணம் ரெண்டு பேரும் சூழலை நாசமாக்கி இருக்கிறான். என்வாயன்மெண்ட் சுற்றுச்சூழல் நாசப்படுத்தினால பதுவா இருக்குது. எங்கட குர்பான்லயும் மாட்டுடைய கொடல ஆட்டுடைய கொடல ரோட்ல போட்டிருக்கிறோம், ரோட்ல குப்பையில போட்டிருக்கிறோம், ரோட் கான்ல போட்டிருக்கிறோம். அதன் மூலம் யாருக்கும் கஷ்டம் ஏற்படும் டால் சூழலை மாசுபடுத்தும் டால் அந்த பதுவால எங்களுக்கும் சம்பந்தம் இருக்குது. சுருக்கம் சூழலாக நாசமாக்க இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இப்படி எல்லா விஷயத்தையும் நாம் கவனிக்கும் பொழுது கிட்டத்தட்ட அஞ்சு மினிஸ்ட்ரிகள் பல டிபார்ட்மெண்ட்கள் சம்பந்தப்படக்கூடிய நேரம் தான் சம்பந்தப்படக்கூடிய நிலைமையில தான் இந்த கடமையை நாங்கள் செய்யறதுக்கு முன் வந்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அழகான ஒரு கடமை நாட்டுடைய நிலைமைகள் இருக்கக்கூடிய நிலைமையில நாட்டுடைய சட்டத்திட்டங்களை மதித்து எப்படி நாங்கள் இந்த குர்பானை செய்யறது, எப்படி செய்யலாம், என்ன முறையில செய்யலாம்னா கண்ணியமானவர்களே, எங்களுக்கு மூணு முறைகள், மூணு முறையில இந்த உதுஹியாவுடைய கடமையை செய்யலாம். மூணு ஆப்ஷன் இருக்குது. நான் சொன்ன மாதிரி நாட்டுடைய நிலைமையை கவனத்தில் கொண்டு நாட்டுடைய சட்ட திட்டங்களையும் கவனத்தில் கொண்டு எங்களுக்கு இந்த அழகான உதுஹியாவை எங்கட உரிமைகளை பாதுகாத்த வண்ணம் செய்யறதுக்கு மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது, மூணு முறைகள் இருக்குது. அந்த மூணு முறையில யாரும் தன்னோட உதுஹியாவை அந்த மூணு நிலைமைகளை ஒன்றின் மூலமாக தாராளம் செய்யலாம். முதலாவது, யாருக்கு தன்னோட வீட்டுல கொடுக்கறதுக்கு வசதி இருக்குதோ, யாருக்கு தன்னுடைய இடத்துல கொடுப்பதற்கு வசதி இருக்குதோ, அவர்கள் முறையாக உதுஹியாவுடைய பிராணியை பெர்மிட்டோட அனுமதியோட டிரான்ஸ்போர்ட் பெர்மிஷன் எடுத்து தன்னுடைய வீட்டுக்கோ தன்னுடைய சொந்த இடத்துக்கோ கொண்டு வந்து மறைவான முறையில் யாருக்கும் தொந்தரவு தராமல் யாருடைய ஊட்டு வாசலுக்கு முன்னாலேயோ யாருடைய தோட்ட வாசலுக்கு முன்னாலேயோ மக்கள் நடமாடக்கூடிய பாதையிலேயோ பப்ளிக் ரோட்லயோ கட்டாமல் அவருடைய சொந்த வீட்டில் வீட்டுக்கு உள்ளால சொந்த காணிக்கு உள்ளால சொந்த ஸ்டோருக்கு உள்ளால யாருக்கு செய்ய முடியுமோ அவர்கள் வீட்டில ஊட்டில அவரோட காணில செய்யலாம் அனுமதியோட. கண்ணியமானவர்களே, இது அவருக்கு சிறந்த ஒன்று. அவர் முறையாக அவருடைய கையால உதுஹியாவை கொடுப்பார், அவர் ஒரு பங்கை எடுத்துக் கொள்வார், ஏனைய பங்குகளை தன் சொந்தக்காரர்களுக்கும் ஏல மிஸ்கின்களுக்கும் அவர் பங்கு வைப்பார். இது யாருக்கு முடியுமோ இது சால சிறந்தது. கொழும்புல கொடுக்க விரும்புறோமா, எங்கட ஊர்ல கொடுக்க விரும்புறோமா, கொடுப்பதற்கு நாம் கவனிக்க வேண்டிய முதல் மிக முக்கியமான விஷயம், மாடு குழந்தை கட்டுறதுக்கு இடம் இருக்குதான்னு பார்த்துக்கொள்ளும். என்ன வீட்டுல நல்ல பெரிய இடம் இருக்குது, வளவு இருக்குது, பெரிய இடம் ஒன்று இருக்குது, அனுமதியும் எடுத்திருக்கிறேன், சுற்றுச்சூழல்ல முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் யாரும் இல்ல, நான் என் வீட்டுக்குள்ள மாடு கட்டுறதுனால யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்ல. சில மக்கள் சொல்ல நாங்கெல்லாம் முஸ்லீம்கள் தானே, முஸ்லீமிட ஒரு வீட்டுக்கு முன்னால மாடை கட்டினா பிரச்சனை வராது. மாடு அறுக்கிறது நான் ஏண்ட வீட்டுலதான் மாடை கட்டணும், இன்னொருட வீட்டுக்கு முன்னால மாடை கட்டினா அந்த பிராணியை கட்டினா அழுக்கு, அது மலம் செலம் கழிக்கும், அந்த பிராணி அந்த வீட்டுக்கு முன்னாலதான் அந்த ஜீஸ் உண்டாகும், பிரச்சனை இலகுவாக வந்துடும். நான் மாடு கொடுக்கணுமா, நான் நாடு கொடுக்கணுமா, நான் இந்த உதுஹையாவுடைய கடமையை செய்யணுமா? ஏந்த உதுஹையாவுடைய கடமையில யாருக்கும் தொந்தரவு வரக்கூடாது. கண்ணியமானவர்களே, ஒரு கடமை செய்யும் பொழுது இன்னொருத்தருக்கு தொந்தரவு வரும்டா, அந்த கடமையால எந்த பிரயோஜனமும் கிடையாது. கடமை செய்யணும், அது அழகான முறையில செய்யணும். நாங்க தொழுகிறோம், பக்கத்துள்ள ரெண்டு பேரை அடிச்சு கொண்டும் இடுக்கி கொண்டும் தொழுகிறதெல்லாம் அந்த தொழுகையில அர்த்தமே கிடையாது. எந்தளவு தூரம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க சதுரமாக பருமனாக இருக்கிறீங்க, அத்தகையாவுக்கு இருப்பி நீங்கள் காலை விரித்து உட்கார்ந்தா பக்கத்துல ரெண்டு பேருக்கு இடிச்சல் இடைஞ்சல் உண்டாகும்டா, உங்களோட இருப்பை நீங்க சுருக்கிக் கொள்றதுதான் நல்லம் என்று சொல்லப்பட்டிருக்கு. காரணம், இன்னொருவருக்கு நோவினையை உண்டாக்க கூடாது, நோவினை கொடுக்க கூடாது. நாங்க கொடுக்கிற உதுஹையாவால இன்னொருத்தருக்கு நோவினையும் பிரச்சனையும் உண்டாகும்டா, அந்த உதுஹையா கொடுத்து நன்மையை எதிர்பார்க்கறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. நோக்கம், நான் உதுஹையாவை கொடுத்து அல்லாஹ் விடுத்த நன்மையை எதிர்பார்க்கணும். உதுஹையாவை கொடுக்கிறேன், அங்க பிரச்சனை வருது, இவர் சொல்றார் நான் கட்டுறத கட்டுவேன், யாரும் கேட்கலாது. கண்ணியமானவர்கள், அது பிரச்சனைக்குரிய வழி. இந்த முதல் வழி யாருக்கு வசதியோ, தாராளம் நாட்டுல அனுமதி இருக்குது, பெர்மிஷன் எடுத்து அனுமதி எடுத்து அவர்கள் தாராளம் எந்த இடங்களை கொடுக்கறாங்களோ அந்த இடங்களை அறுப்பதற்கு அனுமதி எடுத்து தாராளம் கொடுக்கலாம். அது கொழும்புல கொடுக்கலாம், கொழும்புக்கு வெளியே கொடுக்கலாம், அல்லது கொழும்புக்கு வெளியே அவருக்கு ஒரு தெரிஞ்ச இடம் இருக்குது, அங்க போய் இறத்தி தாராளமாக இந்த கடமையை கொடுக்கலாம். இது முதலாவது ஆப்ஷன். யாருக்கு இப்படியான வசதிகள் இல்லையோ, தன் வீட்டுல வசதி இல்ல, அல்லது தனக்கு என்று சொல்லி ஒரு காணி இல்ல, அல்லது அறுக்கப்படக்கூடிய ஒரு பொதுவான இடம் ஒன்று இல்ல என்று சொன்னா, அவர் இந்த உதுஹையா கடமையை நிறைவேற்றுவதற்கு இன்னொருவரை வக்கீலாக நியமிக்கலாம். இந்த வக்கீலாக ஒரு பிரதிநிதியாக நியமிக்கிறதுக்கு தான் இன்றைக்கு கூட்டு குர்பான்னு நாங்க சொல்கிறோம். புது கடையில கூட்டு குர்பான் செய்யறாங்கன்ற அர்த்தம், எனக்கு வீட்டுல கொடுக்க வசதி இல்ல, நீங்க முன் வந்த குர்பானை கொடுக்கறதுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கிறீங்க, அந்த ஏற்பாட்டுல ஏண்ட குர்பானையும் நிறைவேற்றுவீங்க, நான் உங்களைய வக்கீலாக ஆக்குறேன், என்னுடைய குர்பானுடைய பங்க அல்லது என்னுடைய முழுமையாக மாட்டுக்குரிய அந்த தொகையை அவட கொடுத்து சொல்றதை ஏண்ட குர்பானை நீங்க நிறைவேற்றி வைங்க. இதுதான் வக்கீல் என்று சொல்லப்படக்கூடிய முறை, வக்காலத்துடைய முறை. நாங்க அதுக்கு கூட்டு குர்பான்னு சொல்கிறோம். கண்ணியமான செல்வம் யோசிச்சு, கூட்டு குர்பான் என்ன புதுசா வந்திருக்கிறேன், இது ஒரு புதிய விஷயம் அல்ல. எனக்கு வசதியே இல்ல, சில மக்கள் முன் வந்து அமலை செய்யணும் என்று முன் வந்து செய்ய நாடுறாங்க, அவருக்கு போய் ஏன் உதுஹையா நீங்க கொடுங்கன்னு சொல்றது. இறைச்சி கிடைக்கலாம், இறைச்சி கிடைக்காம இருக்கலாம், நோக்கம் என் உதுஹையா நிறைவேற்றப்படணும். சில சம்மேளம் இறைச்சி பார்சல் கூட்டி கொடுக்கலாம், சில கூட்டு குர்பான் செய்யக்கூடிய இறைச்சி பார்சல் கொடுக்காம இருக்கலாம், சிலவங்க குறைச்சி கொடுக்கலாம், சிலவங்க கூட்டி கொடுக்கலாம், அவரவர்களுக்கு வசதியான முறையில் அதை செய்து கொள்வார்கள். நோக்கம் ஏண்ட உதுஹையா நிறைவேறணும். அதுக்கு நான் வக்காலத்தின் அடிப்படையில் யாரும் செய்ய முன்வந்திருக்கிறார்களோ அவர்களிடம் போய் பணத்தை கொடுத்து ஏண்ட உதுஹையாவை நிறைவேற்றி வையுங்கள் என்று சொல்வதுதான் இரண்டாவது ஆப்ஷன். மாஷா அல்லாஹ், கொழும்பில் பல பள்ளிவாசல் சம்மேளனங்கள், புதுக்கட, மரதான, ஸ்ரேவைலன், தெமட்டகொட, இது போன்ற பல பள்ளிவாசல் சம்மேளனங்கள், தஹிவன, இன்னும் பல பள்ளிவாசல்கள் முன் வந்து இந்த திட்டத்தை செய்கிறார்கள். காரணம், யாருக்கெல்லாம் சொந்தமா வீட்டுல கட்டுறதுக்கு வசதி இல்லையோ, சேரதுக்குரிய ஏற்பாடுகள் இல்லையோ, உங்களோட கடமைய இங்க வக்காலத் என்ற முறையில் நீங்கள் கொடுத்து இந்த உதுஹையாவுடைய கடமையை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்பது இரண்டாவது ஒரு முறை. மூணாவது ஒரு முறை இருக்குது. கண்ணியமானவர்களே, அவர் விரும்புறாரு ஏண்ட உதுஹையா இந்த ஏண்ட கையால நான் அறுக்கணும். நபி அவர்கள் சுமார் பல 60க்கும் மேற்பட்ட உதுஹையாவுடைய பிராணியை தன்னுடைய கையால் அறுத்து கொடுத்தார்கள். அதுவும் ஒரு சிறந்த ஒரு முறை. அவர் அந்த பிராணி எடுத்து, அந்த பிராணிக்கு அவர் தீனி கொடுத்து, அந்த பிராணி மீ அழகாக வளர்த்தி அறுக்கிறதுக்காக வேண்டி தன் குடும்ப சகிதம் போய் அறுத்து அவருடைய கையாலேயே பங்கு வைக்கிறது. இந்த மூணாவது முறையில ஏல மக்கள் வசிக்கக்கூடிய நாட்டுல நிறைய இடங்கள் இருக்குது. அந்த இடங்களுக்கு பெருநாள் அன்றோ, பெருநாளைக்கு அடுத்த நாளோ போய் அந்த ஊர்ல நாட்டுப்புறங்களில் மாடு கட்டுறதுக்கு இடம் தாராளம் இருக்குது, அறுப்பதற்கு பிரச்சனை இல்லாத இடங்கள் நிறைய இருக்குது. அந்த இடங்களுக்கு போய் ஏன் இந்த உதுஹையாவுடைய கடமையை நான் செய்யறதுக்காக வேண்டி அங்க போய் அங்க பிராணியை அறுத்து அங்குள்ள ஏல மக்களுக்கு கொடுத்து அவருக்கு தேவையான இறைச்சிகளை அவர் முறையாக கொண்டு வார். இது மூணாவது ஒரு முறை. யாருக்கு எந்த முறை விருப்பமோ அவர் இந்த மூன்று முறைகளில் ஏதாவது ஒரு முறையை மிக அழகாக தேர்வு செஞ்சு செஞ்சு கொள்ளலாம். இந்த மூணும் இல்லாம கண்ணியமானவர்களே, நாலாவது ஒன்று நாங்கள் செய்ய போனாதான் எங்களுக்கு பிரச்சனை காத்திருக்குது. இனத்துடைய தோட்டத்திலேயோ, இனத்துடைய வீட்டுக்கு முன்னாலேயோ, அல்லது முறை தவறி அனுமதி இல்லாம நாங்க செய்ய போகும் பொழுதுதான் எங்களுக்கு பிரச்சனை இருக்குது. கண்ணியமானவர்கள் யாரும் கோவிச்சு கொள்ளக்கூடாது. நாங்க முஸ்லீம்கள் இங்க மெஜாரிட்டி தானே, நினைச்ச இடத்துல மாடு கட்டலாம், இங்க கட்டினா பிரச்சனை இங்க வர்றது இல்ல, பிரச்சனை முழு நாட்டுக்கும் தான் வர இருக்குது. சொல்லுவாங்க ஒரு பாதையில கட்டி வச்சிருக்குது, இதன் சட்டத்துக்கு மாற்றம், கட்ட வேண்டிய இடத்துலதான் கட்டப்படணும் சட்டம் சொல்லுது, நாங்க இங்க கட்டி வச்சிருக்கிறோம்டா, அது முழு உதகையாவுக்கும் நாங்க செய்யற துரோகமாக இருக்கும். கண்ணியமானவர்களே, இங்க தனிப்பட்ட யாரும் இன்ஃபுளுன்ஸ் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. சிலவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு போலீஸ் கையுள்ளுக்கோ, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கையுள்ளுக்கோ, எங்களுக்கு லேசா செஞ்சு கொள்ளலாம். சில மக்கள் சொல்லலாம், உண்மைதான். ஆனா கண்ணியமானவர்களே, அதனால சமூகத்துடைய ஒரு கடமைக்கு பாதிப்பு ஏற்படும்டா, அது விபரீதமாக பெருசு. அதனால கண்ணியமானவர்களே, இந்த மூணு முறையில யாருக்கு என்ன முறை இருக்கதோ அந்த முறையை தேர்ந்தெடுக்கலாம். தேர்ந்தெடுத்து உதுகையாவுடைய கடமையை நிறைவேற்றலாம். முழுமையாக ஆடு கொடுக்கணுமா, தாராளம் கொடுக்கலாம். மாடு கொடுக்க முடியுமா, கொடுக்கலாம். இல்ல எனக்கு ஏழில் ஒரு பங்கு தான், ஏழுல ரெண்டு பங்கு சேரலாம், ஏழில் மூணு பங்கு சேரலாம். அவர் அவருடைய வசதி கேட்ப அவர்கள் சேர்ந்து இந்த கடமையை கொடுப்பது அவருடைய மீசானில் நன்மை அதிகரிப்பதற்கு காரணமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இது யாருடைய பொறுப்பு, இது யார் யார் சம்பந்தப்படுகிறார்கள் என்று பார்த்தால், இந்த கடமையை சேரத்துக்கு பல தரப்பினர் சம்பந்தப்படுறாங்க. மாடு உதுகையா கொடுக்கிறவர், உதுகையா கொடுப்பதற்காகவே நீ பிராணிய விற்கிறவர், பிராணிய விற்ற பின்னால் அந்த உதுகையாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அறுக்கிறவர், தோலை உரிக்கிறவர், பார்சல் எடுக்கிறவர், இப்படிப்பட்ட பலரும் சம்பந்தப்படுறாங்க. இவர்களுடைய பொறுப்பு என்ன? கண்ணியமானவர்கள், சில மக்கள் இவைகளையும் சொல்லிதான் ஆகணும். உதுகையா கொடுக்கிறவங்க சொல்றாங்க, என்ன வீட்டுக்கு நீ மாட்ட கொண்டு தந்துடு, அது எப்படி கொண்டாலும் பரவாயில்ல, மாடு என்ன வீட்டுக்கு வந்துடணும். கண்ணியமானவர்களை, உதகையா கொடுக்கிறவங்க நெய்யத்தை வச்சுக்கொள்ளணும். நான் ஒரு கடமைய செய்யறேன், இது பேர் புகழுக்கல்ல. நான் 1.5 லட்சம் ரூபாய் மாடு கொடுத்திருக்கிறேன், 500 ராத்தல்ல மாடு கொடுத்திருக்கிறேன். ஊருக்கு சொல்வதல்ல உதகையா, உதகையா அல்லாஹ்வுடைய இடத்தில் பொருத்தத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி. நீங்க 500 ராத்தல் மாடு கொடுத்தாலும் சரி, அது 300 ராத்தல் மாடு கொடுத்தாலும் சரி, 2 வயசு பூர்த்தியான ஒரு மாடு, ஒரு பிராணியை உதுகையா கொடுங்க. அல்லாஹ்விடத்தில் அதனுடைய கூலியை எதிர்பாருங்கள். லையனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகி யனாலுஹு தக்வா மின்கும். நீங்க உதுகையா கொடுத்தா எத்தனைக்கு இவ்வளவு இறைச்சி கொடுத்தீங்க, அதுக்கு எவ்வளவு பெருசு நல்ல இடத்துல போய் சேர்றது கிடையாது, உங்களோட தக்வா உள்ளம் தான் போய் சேர்கிறது. அதனால் உதகையா கொடுக்கறவங்க நினைச்சு கொள்ளுங்கோ, அல்லாஹுடைய ஒரு கட்டளையை நிறைவேற்றுகிறேன், இந்த கட்டளையை நிறைவேற்ற நேரம் என்னென்ன ஒழுக்கங்கள் இருக்குதோ அந்த ஒழுக்கத்தை நான் முறையாக கடைபிடித்துக் கொள்வேன் என்ற உறுதியோடு தான் உதகையா கொடுக்கிறவர் முன் வரணும். இரண்டாவது பகுதி, மிக முக்கியமான ஒரு பகுதி, உதகையா கொடுக்கறதுக்காக வேண்டி பிராணிகளை சப்ளை பண்ணக்கூடியவர். இதில் நிறைய பேர் இருக்கிறாங்க. மிருகத்தை நேரடியாக விற்கிறவர், மிருகத்தை தரகர் மூலம் எடுத்து, புரோக்கர் மூலம் எடுத்து விற்கிறவர், யாராக இருந்தாலும் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இந்த விஷயத்தில் கடமையை சேர்வதற்காக வேண்டிதான் முன் வந்திருக்கிறோம். இது தொழில் சம்பந்தப்பட்டிருந்தாலும், மாடுகளை, பிராணிகளை, ஆடுகளை விற்கக்கூடிய நேரம் அந்த பிராணியுடைய உண்மையான விலையில் விற்பனை செய்ய வேண்டும். எடையை குறைத்து கூட்டி 200 ராத்தல் மாட்டுக்கு 300 ராத்தல் சொல்லி நாம் பொய்யை சொல்வோம் என்றால், கொழும்பு மக்கள், எங்களுக்கு மாடு ராத்தல் தெரியாது, எத்தனை வயசுன்னு தெரியாது, மாட்டுக்கு எத்தனை வயசு பாக்குறது, பல் எப்படி பார்க்கணும் நமக்கு தெரியாது, இந்த மாடு 100 ராத்தல் இருக்குமா 300 ராத்தல் இருக்குமா நமக்கு தெரியாது. விற்பனை செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வை பயந்தவர்களாக பல சம்பவத்தை கேள்விப்பட்டோம். பலரும் இந்த காலத்தில் இது ஒரு வியாபார சீசன். கண்ணியமானவர்களே, ஒரு சீசன், அமலுடைய சீசன். உங்களுக்கு ஒரு லாபம் இருக்கலாம், லாபத்தை முறையாக வைத்து உண்மை சொல்லி அந்த பிராணியை விற்கணும். இது உண்மையில் 200 ராத்தல் தான், இது 250 ராத்தல் தான், இது 300 ராத்தல் தான் என்று சொல்லி உண்மையை உண்மையாக சொல்லி ஒரு லாபத்தை வைத்து விற்பனை செய்யணும். கடைசி அந்த கடைசி காலத்துல விலையெல்லாம் கூடும், அப்படி ஒரு பயத்தை நம்ம கீழ் போட்டு கடைசி நேரத்தில் 50,000 ரூபாய் கூறிய மாட்டை 1 லட்ச ரூபாக்கும் விற்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அப்படி நாம் இந்த கடமையில் சம்பந்தப்படாமல் முறையாக அந்த பிராணிக்கு என்ன விலையோ அந்த விலையை கொடுத்து விற்போம். நாம் நிறுவையில் நாம் மோசடி செய்யக்கூடாது. இது விற்பனை செய்யக்கூடியவர்கள், புரோக்கர்கள், தரகர்கள் அல்லாஹை பயந்து கொள்ள வேண்டும். இதிலும் அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, மூணாவது இடம் தான் மாடு அறுத்து உரிச்சி பேக் பண்ணி தரக்கூடியவர்கள். பெருநாட காலம் வந்தா சரி, டிமாண்டா இருக்கும், ஹை டிமாண்ட். அறுக்குறவங்க சாதாரண காலத்துல அறுக்க 1000 ரூபா எடுத்தா பெருநாள் காலம் சொல்லுவாங்க 4000 ரூபா ஆகணும், 3000 ரூபா ஆகணும். பிரச்சனை கண்ணியமானவர்களே, நீங்க ஒரு கடமைக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். இந்த காலங்களை ஹை ரேட் உச்ச விலையை கொடுத்து நீங்க எப்படியாவது எனக்கு பிசினஸ் இருக்குதுன்னு சொல்லி கூடுதல் பணம் எடுக்க வேணாம். இது ஒரு கடமை. சாதாரண காலத்துல என்ன பணம் எடுத்து செஞ்சிருக்கிறோமோ அதே பணத்தை எடுத்து நாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த கடமையை செய்ய முன்வருவோம். அல்லாஹ் கூலிகளை எங்களுக்கு பூர்த்தியாக தருவான். நாலாவது கூட்டம் எடுக்கக்கூடியவர்கள். எடுக்கக்கூடியவங்களும் யோசிக்கணும், இது குர்பான் கறி, இது குர்பான் கறி எனக்கு எப்படி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பார்சல் ஓணும் இந்த சொல்லி அந்த நிலைப்பாட்டில் இருந்தா கண்ணியமானவர்களே அது எங்களுக்கு பிரச்சனையாக மாறும். பார்சல் ஓணும், எனக்கு கிடைச்சா நல்லம், ஆனா முறையாக அந்த பார்சல் வந்திருக்கணும். மிருகத்தை நோவினை செஞ்சு அறுக்க அநியாயம் செஞ்சு அதை அறுத்து அப்படியான எனக்கு பார்சல் வேணும், இது முறையா அறுக்கப்பட்டிருக்கிறதா, அப்படியான ஒரு குர்பானுடைய பார்சல் தான் எனக்கு ஓணும் என்று நினைக்கணுமே தவிர எப்படியாவது எனக்கு இறைச்சி தான் ஓணும், அது யார் எப்படி அறுத்தாலும் பரவாயில்லண்டி, எடுக்கிறவங்க நீயத்து வச்சா அந்த குர்பான் பார்சல் எந்த விதமான நன்மையும் கிடைக்காது. அதனால கண்ணியமானவர்களே, இது ஒரு கூட்டு, ஒரு பொறுப்பு, எல்லோரும் சம்பந்தப்பட்டிருக்கிறோம். இது இவர் தானே பிரச்சனையில நுட்டுட்டா, இது எங்கட ஒரு கடமை. நாங்க செய்யற தர குறைச்சல் எங்கட கையில இருந்து போறதுக்கு நாங்களே பாதை அமைச்சு கொடுத்துடுவோம். அதனால கண்ணியமானவர்களே, ரொம்ப அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். நான் சுருக்கத்தை சொல்றேன். குத்பாவுடைய இது அழகான ஒரு கடமை. நாட்டுடைய நிலைமையை கருத்தில் கொண்டு நாட்டுடைய சட்டத்திட்டங்களை நாங்க விளங்கினா எங்களுக்கு இந்த உதுஹையாவ மூணு முறையில கொடுக்கலாம். முதலாவது முறை நாங்க எங்கட வீட்டுல எங்கட சொந்த இடங்கள்ல அனுமதியோட சேரதி, அதன் கழிவுகளை முறையாக புதைக்கிறது. கழிவுகள் எங்கு கொட்டப்படணுமோ அந்த இடங்களுக்கு கொட்டப்படணும். கண்ணியமானவர்களே, இந்த முதலாவது கடமையில பணங்கள் இதனுடைய ஒழுக்க விடயத்தில் செலவு செய்யப்படணும். மாட்டுக்கு 60000 ரூபாய் செலவழிக்கிறோம், துப்பராக்கிறதுக்கு 500 ரூபாய் கொடுக்கிறோம். இந்த கழிவுகள் முறையாக யாரும் காணாத முறையில் அது புதைக்கப்படணும் அல்லது டிஸ்போஸ் பண்ணப்படணும், இது ஒதுக்கப்படணும் சொன்னா அதுக்கும் பணம் கொடுக்கப்படணும். அதுவும் சேர்த்துதான் அத பணமாக வரணும். நாங்க மாட்டுக்கு செலவழிக்கிறோம், கழிவை கொண்டு வந்து ரோட்ல கொட்டிட்டோம்டா, கடமை பாலா போயிடும். இது முதலாவது, யார் வசதி இருக்குதோ இந்த முறையில செய்யலாம். இரண்டாவது, யார் இத கூட்டு குர்பான் என்ற முறையில் இந்த குர்பானை நிறைவேற்றி முன் வந்திருக்கிறார்களோ அவர்களிடம் போய் இந்த குர்பானை நிறைவேற்றி வையுங்கள் என்று சொல்லி அந்த குர்பானுடைய பணத்தை கொடுத்து அந்த அமலை செய்யலாம். மூன்றாவது முறை, இந்த குர்பான் அவருடைய கையால் செய்ய விரும்புபவர்கள் வெளிய இடங்களுக்கு போய், பிரச்சனை இல்லாத பகுதிகளுக்கு போய் தாராளமாக அழகாக இந்த குர்பானை செய்யலாம். இந்த மூன்று திட்டம் இல்லாமல் இன்னொரு முறையை நாம் தேர்ந்தெடுக்காமல் ஏதோ இந்த ஒரு மூன்று முறைக்குள் ஒரு முறையை நாம் தேர்ந்தெடுத்து செய்வோம் என்று சொன்னால் உதுஹையா இன்ஷா அல்லாஹ் கியாமத் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் செய்வதற்கு இந்த நாட்டில் நாம் ஒரு வழியை ஏற்படுத்துவோம். இந்த பிரச்சனைக்கு நாம் ஒரு முற்றுப்புள்ளியை வைப்போம். யார் நம்மை யாரும் கைய நீட்டி நீங்க இப்படி எல்லாம் அநியாயம் செஞ்சிருக்கிறேன் சொல்ல முடியாத அளவுக்கு சிறப்பான ஒரு முறையை நாம் உண்டு பண்ணுவோம். இதுக்கு எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும். கொடுப்பவர், விற்பனை செய்பவர், அறுப்பவர், எடுப்பவர் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்தால் இந்த கடமை சிறப்பாக நிறைவேறும். பாதையில் ரத்தத்தை காண இயலாது, பாதையில முள்ளுகளை காண இயலாது, பாதையில இறைச்சி பார்சல் விளங்குறதுக்கு இருக்காது. கொடுக்கக்கூடிய நேரத்திலும் முறையாக கொடுக்கலாம். இன்னொரு மிக முக்கியமான விடயம் கண்ணியமானவர்களே, நாலு தினத்தில் ஒரு தினம் போயா தினம். போயா தினத்துல அறுக்கேலுமா, அறுக்கேலாவா, நாட்டுல சட்டத்துல கூடும் இருக்குதா கூடாது இருக்குதா, இது எங்களுடைய கருத்து அல்ல. மாற்று மத மக்களுடைய உணர்வுகளை மதித்துதான். போயா தினத்துல அவர்கள் மாமிசங்களை கடைகளை விற்பனை செய்வதும் கிடையாது. அந்த நாளை மதித்து அவர்கள் சில சில நிபந்தனைகளோடு சில விஷயங்களை செய்கிறார்கள். அந்த உணர்வை மதித்து நாட்டுல சட்டம் இருந்தாலும் அறுக்கலாம் என்றிருந்தாலும் உணர்வை மதித்து அந்த நாளில் தவிர்ந்து கொள்ள சொல்கிறோம். அந்த நாளில் நாங்கள் வளர்ச்சி பார்த்து கொண்டு போறோம், மாட்டை இழுத்துட்டு வாரோம், ஆட்டை இழுத்துட்டு வாரோம். மற்றவன் பார்த்தா இது போயனால நாங்கள் இவ்வளவு பெருந்ததா இருக்கிறோம், இவர்கள் இப்படி எங்களை முன்னால செய்கிறார்களே என்ற ஆச்சரியம் உண்டாகும். இதை உணர்வ மதிக்குதான் போய தினங்களில் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலைமையும் ஜம்இய்யா சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே, போயா தினத்தை தவிர்ந்த தாராளமாக மூணு தினம் இருக்கிறது. இந்த மூணு தினத்தில் மூன்று நிலைமைகளில் ஏதாவது ஒரு நிலைமையில் அழகான முறையில் ஒதுஹையாவை கொடுத்து அல்லாஹ் என்ன நன்மைகளை இதில் வைத்திருக்கிறானோ அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் இந்த வரக்கூடிய ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் ஒதுஹையாவுடைய கடமையை முறையாக சிறப்பாக செய்து நன்மைகளை அடையக்கூடிய மக்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தருள்வானாக. யா அல்லாஹ், உங்களுடைய பாவங்களையும் மன்னித்தருவாயாக, குற்றம் குறைகளை மன்னித்தருவாயாக. எல்லா முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருவாயாக. வாஹ்ஸ தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.